بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والآقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا محمد بن عبد الله سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறியதோர் இடைவெளிக்கு பின்னர் இந்த இடத்தில் எங்களுடைய மாதாந்த ஒன்றுகூடலை புதுப்பொழிவுடன் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பை அளித்த வல்லவன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, வளமையான எங்களுடைய இந்த அமர்வில் இஸ்லாத்தின் ஆரம்பகால காவலர்கள், தியாகிகள், அந்த உத்தம மாமனிதர்களை பற்றி ஒரு சில துளிகளை இந்த இடத்திலே நாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எங்களுடைய வளமையின் அடிப்படையில். அந்த தொடரில் இன்று நாம் இந்த இடத்திலே பார்க்கப் போவது இஸ்லாத்தின் ஆரம்பகால ஒரு காவலர் கண்மணி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேரடி கண்காணிப்பில், அவர்களது அன்பான அரவணைப்பில் வளர்ந்து, அந்த நபியின் பாசறையில் பயிற்சி பெற்று தேன்று, சிறு வயதிலேயே சத்தியத்தின் பாதையில் இறை தூதருடன் இணைந்து அவர்களின் கரம் பிடித்து ஏகத்துவ பணியிலே அரும்பணியாற்றிய ஒரு தியாகி, தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இஸ்லாத்துக்காக பாடுபட்டு தன்னுடைய உயிரையே இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த ஒரு தியாகி, ஒரு மாமனிதர், அந்த நபித்தோழர் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அபுல் ஹசன் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றித்தான் இந்த இடத்திலே நாங்கள், அவர்களுடைய வரலாற்றின் சில ஏடுகளைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் புரட்டப் போகின்றோம். மதிப்புக்குரியவர்களே, குறுகிய இந்த நேரத்தில் இந்த மாமனிதரின் வரலாற்றின் எல்லா பகுதிகளையும் இந்த இடத்தில் தொட்டு காண்பிக்க முடியாது போனாலும், ஒரு சில அம்சங்களை மிக சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம். ஆரம்பமாக அவர்களுடைய பெயர், அவர்களுடைய புனை பெயர் அபுல் ஹசன் அலி இப்னு அபி தாலிப் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்துல் மனாஃப். குறைஷி வம்சத்திலே மிக உயர்ந்த வம்சமாக இருந்த ஹாஷிமி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின் து அசத் இப்னு ஹாஷிம் இப்னு அப்துல் மனாஃப். அசதுடைய மகள் ஃபாத்திமா, அசத் என்று சொல்லக்கூடியவர் அப்துல் முத்தலிபுடைய சகோதரர். ஆகவே அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்களுடைய தாயார், அவர்களும் குறைசி வம்சத்தை சேர்ந்தவர்கள். தந்தையும் குறைசி வம்சத்திலே ஹாசிம் வம்சத்தை சேர்ந்தவர்கள். நபி அவர்களுக்கு 30 வருடங்களுக்கு வயதிலே குறைந்தவர்களாக இருந்த அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நுபுவத்துக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவுலே பிறக்கின்றார்கள். மக்காவுலே பிறந்த அந்த அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தங்களுடைய தாயார் ஆரம்பமாக வரலாறு சொல்லுகின்றது, ஹைதர் அல்லது ஹைதரா என்ற பெயரைத்தான் சூட்டினார்கள். ஹைதர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சிங்கத்துடைய பல பெயர்களில் ஒன்றுதான் ஹைதர். ஏனென்றால் ஃபாத்திமாவுடைய தந்தையுடைய பெயர் அசத், தன்னுடைய தந்தையுடைய பெயருக்கு ஒப்ப மகனுக்கு பெயர் சூட்டினார்கள் ஹைதர் என்ற பெயரை. பின்னால் தான் தந்தை அபூ தாலிப் அந்த பெயரை மாற்றி அலி என்று பெயர் வைத்தார்கள். அவர்களுடைய புனை பெயர்களே அபுல் ஹசன் என்று சொல்லக்கூடிய பெயர், அதுபோன்று அபுர் ரைஹான செயின், அதே போன்று அபு துராப் என்று சொல்லக்கூடிய பெயரும் அவர்களுக்கு இருக்கின்றது. இதிலே ஒரு சிறிய வரலாறும் சஹி முஸ்லிம் இடம் பெற்றிருக்கின்றது. அபு துராப் என்ற பெயர் அவர்களுக்கு வந்ததற்கான காரணத்தையும் எங்களுக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில், ஒரு நாள் தினம் தங்களுடைய மனைவி ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் ஒரு சிறிய சர்ச்சையில் வீட்டுக்கு வந்த அலி உடனடியாக வீட்டிலே இருந்து வெளியேறி பள்ளியிலே போய் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். நபி அவர்கள் வளமை பூன்றி தங்களுடைய மகளை பார்ப்பதற்காக வீட்டுக்கு வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள், ஐ நபுனு அம்மிக்கு யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே உன்னுடைய சாச்சாவின் மகன் அதாவது அலி, அலி எங்கே? அப்பொழுது நடந்த விவரத்தை சொல்லுகின்றார்கள். என்னுடன் ஒரு சிறிய சர்ச்சையில் அதோ பள்ளியிலே தூங்கி கிடக்கின்றார் என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமாகவே சென்றே அந்த அலியை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மேலாடையை அப்படியே கீழே போட்டு தூங்கிய அலி அப்படியே அந்த மேலாடை விலகி அவர்களுடைய உடம்பிலே அந்த பள்ளியிலே இருந்த தரையிலே இருந்த மண் படிந்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை பார்த்து கவலைப்பட்டு அலியை எழுப்புகின்றார்கள். கும் யா அபா துராப், கும் யா அபா துராப், அபு துராபே, துராப் என்று சொன்னால் மண், மண்ணின் தந்தையே, மண்ணில கிடக்கிறீங்க நீங்க ஏன், ஆகவே எழுந்திருங்க எழுந்திருங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பிவிட்ட அந்த நேரத்திலே இருந்து அவர்களுடைய ஒரு அழகான புனைப்பெயராக அபு துராப் என்ற பெயரும் மாறிவிட்டது. அந்த பெயரை அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விரும்பக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களுடைய உடல் கட்டமைப்புகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களை நேரடியாக பார்ப்பதை போன்று சரித்திர ஆசிரியர்கள் அவர்களுடைய நூல்களிலே பதிய வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அழகான உடம்பை உடையவர்களாக, நல்ல கொழுத்த உடம்பு, அதே நேரத்திலே உயர்ந்தவர்களாகவும் இல்லை, கட்டையானவர்களாகவும் இல்லை, சாதாரணமாக கட்டைக்கு சமீபமானவர்களாக கொழுத்த வலிமையான உடம்பை உடையவர்களாகவும், தலையுடைய முதல் பகுதி வழுக்கை தலையாக இருந்தது, பின்பகுதியிலே அடர்ந்த முடியிருந்தது, அவர்களுடைய நெஞ்சிலே எல்லாம் அடர்ந்த முடிகள் இருக்கும், அடர்ந்த தாடியை உடையவர்களாகவும், நிறத்தில் கருப்புக்கு சற்றே சாய்ந்தவர்களாகவும், சிரித்தால் அழகான ஒரு தோற்றத்தை கொண்டவர்களாகவும், அவர்களுடைய இடது கரத்திலே மோதிரம் அணியக்கூடியவர்களாகவும், அழகான ஒரு தோற்றத்தை உடைய ஒரு வீரரை பார்ப்பது போன்றுதான். அவர்களை பார்த்தால் உள்ளங்கள் நடுநடுங்கும் அளவுக்கு ஒரு வீர தோற்றம் தான் அவர்களுடைய முகத்திலே காட்சியளித்தது. அப்படிப்பட்ட அந்த அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவுலே பிறந்தே, அபு தாலிப் அவர்கள் மக்காவுலே ஏற்பட்ட ஒரு வறுமையின் காரணமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள், என்னுடைய இந்த சாச்சா அல்லது பெரியப்பா அபு தாலிப் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றாரே, இவருக்கு நாம் உதவக்கூடாதா என்று நபி அவர்கள் பார்க்கின்றார்கள். இதெல்லாம் நுபுவத்துக்கு முன்னால். நபி அவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணந்து திருமண வாழ்க்கையிலே நுழைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபு தாலிபுடைய இந்த வறிய நிலைமையை பார்த்து அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே போய் சொல்லுகின்றார்கள், அப்பாஸே, இதோ உங்களுடைய சகோதரர், அப்பாஸும் அபு தாலிபும் சகோதரர்கள், இதோ உங்களுடைய சகோதரருடைய நிலைமையை பார்க்கின்றீர்கள், பொருளாதாரத்திலே மிக பெரும் கஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்காவுலே மிகப்பெரிய சிறந்த ஒரு பிரமுகராகவும், மக்காவுலே இருந்த ஒரு சிறந்த தந்தைக்கு பின்னால் தலைமைத்துவத்தை தாங்கி நின்ற அந்த அபு தாலிப் அவர்களுடைய வறுமையின் காரணமாக பிள்ளைகளை அரவணைப்பதற்கு பராமரிப்பதற்கு கூட போதிய பொருளாதாரம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாசுடன் சேர்ந்து என்ன செய்கின்றார்கள், அபு தாலிபிடத்திலே சென்று அவர்களுடைய இந்த வறிய நிலைமையை அவர்களிடத்தில் எடுத்து கூறி, நீங்கள் விரும்பினால் உங்களுடைய ஆண் பிள்ளைகளே ஒவ்வொருவரை எங்கள் இருவரிடத்திலும் தந்துவிடுங்கள், நாங்கள் அவர்களை பிள்ளைகளை போன்று பராமரித்து வருகின்றோம் என்ற ஆலோசனையை முன்வைக்க அபு தாலிப் என்ன சொல்லுகின்றார்கள், அவர்களுக்கு பல ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள், அகீல், ஜாஃபர், அலி, அதுபோன்றே தாலிப் என்ற மகனும் இருந்தார். தாலிப் என்பது இஸ்லாத்தை அடைவதற்கு முன்னாலேயே அவர் மரணித்து குஃப்ரிலே மரணித்து விட்டார். ஏனைய மூவர்களும் இஸ்லாத்தை அடைந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தான், அலி, அகீல், அதே போன்று அதாவது ஜாஃபர் போன்ற மூன்று சஹாபாக்கள் மூவர்களும் இஸ்லாத்திலே இணைந்தவர்கள். அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்ப அபு தாலிப் சொல்லுகின்றார்கள், அகீலை விட்டுவிட்டு விரும்பியவர்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அகீல் அவருக்கு மிக விருப்பமான மகனாக இருந்ததனால் அகீலை விட்டுவிட்டு விரும்பியவரை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜாஃபரையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியையும் தனக்கு பொறுப்பா தன்னுடைய வளர்ப்பு மகனை போன்று தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வருகின்றார்கள். அழைத்து வந்து ஆரம்பத்திலே இருந்து அந்த நபியுடைய வீட்டிலே
அங்கே வறுமையின் கோட்டுக்கு கீழால் வாழ்ந்த அந்த அலி நபியுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். நபி யாரை மணந்திருக்கின்றார்கள்? அந்த நேரத்திலே மக்காவுல இருந்த மிக பெரும் செல்வம் படைத்த ஒரு சீமாட்டி பெண்மணிதான் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களை மணந்திருக்கின்றார்கள். அந்த ஆரம்ப காலம் மிக சிறந்த முறையில் தான் ஓடிக்கொண்டிருந்தது. அதைவிட ஒரு நேர்மாற்றமான ஒரு வாழ்க்கையை தங்களுடைய இந்த நபி அவர்களுடைய வீட்டிலே பார்க்கின்றார்கள். அபூ தாலிப் வந்து சிலை வணக்கத்தில் இருந்தவர். அது மாத்திரமின்றி சிலைகளுக்கு பொறுப்பானவர்களாகவும் அவைகளை பராமரித்து வந்தவராக இருந்தார். ஆனால் நபியுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தால் இஸ்லாம் இருக்கவில்லை என்று, அன்றே நபி அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்திருக்கவில்லை, ஆனாலும் நபி அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்க்கின்றார்கள். இந்த விக்கிரக ஆராதனைகளை விட்டு வேறுபட்டு ஒரு வணக்கமாக இருந்தது. படைத்தவனை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தியாக வாழ்க்கையை பார்க்கின்றார்கள். அங்கே ஹதீஜாவை பார்க்கின்றார்கள். நபி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து, பக்கபலமாக இருந்து, நபிக்கு உதவக்கூடிய ஒரு பரஸ்பர அன்பின் வாழ்க்கையை பார்க்கின்றார்கள். இதிலேதான் அந்த அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த வாழ்க்கையிலேதான் அவர்கள் கண் விழித்து அந்த சிறுபராயத்தை ஆரம்பிக்கின்றார்கள். ஆரம்பித்தது மாத்திரமின்றி அவர்களுடைய 8th அல்லது 10th வருடத்தை அடையக்கூடிய நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைக்கின்றது. நுபுவத்து கிடைத்ததும் நபியுடைய நடத்தைகள் இன்னும் அதிகமாக மாறுவதை பார்க்கின்றார்கள். ஏதோ ஒரு முறையிலே தொழுகின்றார்கள், அதே போன்று அதிகம் சிந்திக்கின்றார்கள். இந்த மக்களுடைய வழிகேடுகளை பார்த்து மடமுடைந்து போயிருக்கின்றார்கள். இவைகளை எல்லாம் பார்த்த நேரத்திலே அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கற்பனை பண்ணி பாருங்கள் சோர்களே, ஒரு 10 ஒரு சிறுவர், இந்த சிறிய வயதில் இருக்கக்கூடிய அலி கேட்கின்றார், முஹம்மதே நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? ஏன், சாச்சாவுடைய மகன் தானே. முஹம்மதே நீர் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? என்ன விடயம் இது? என்ன உங்களுக்கு நேர்ந்திருக்கின்றது? ஏன் இவ்வளவு நொந்து போயிருக்கின்றீர்கள்? ஏன் இவ்வளவு கவலைப்பட்டிருக்கின்றீர்கள்? இந்த மக்காவுல இருக்கக்கூடிய பெருங்குடி மக்களுடைய வாழ்க்கைக்கு மாறான ஒரு வாழ்க்கை முறையை தானே நீங்கள் இந்த வீட்டிலே இந்த அறையிலே இருந்து கடைபிடிக்கின்றீர்கள். இதனுடைய இரகசியம் என்ன, மர்மம் என்ன என்று விளக்குகின்றார்கள். அப்பொழுதுதான் நபி அவர்கள் அந்த இடத்திலே அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆரம்பமாக தாவாவை கொடுக்கின்றார்கள். அங்கே ஹதீஜா அதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபி அவர்களுக்கு வஹி கிடைத்த மறுகணத்திலே முதலாவதாக இஸ்லாத்திலே இணைந்தவர்கள் தான் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. இரண்டாவதாக இஸ்லாத்திலே இணைந்தவர்கள் தான் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த செய்தி அவர்களுக்கு முன்வைக்கப்படுகின்றது. அப்பொழுது அந்த சிறு வயதிலே இருந்த அந்த அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உடனடியாக கண்மூடித்தனமாக, முஹம்மதே நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தை நான் ஏற்று உங்களுடைய இந்த புதிய மார்க்கத்திலே இணைந்து விடுகின்றேன் என்று ஓம்படவில்லை. என்ன சொன்னார்? நான் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். சிந்தனைக்குரிய வேதா சகோதரர்களே, என்னுடைய தந்தையுடன் ஆலோசனை செய்ய வேண்டும். ஏன், என்னுடைய தந்தை ஒரு மார்க்கத்தில் இருக்கின்றார், அவர் ஒரு கடை ஒரு போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அவரோடு நான் டிஸ்கஸ் பண்ணணும் இதை பத்தி, அவரிடத்தில் எடுத்து வைக்கணும் இந்த செய்திகளை என்று தந்தையிடத்திலே சொல்வதற்கு முன்னால் அன்றைய தினம் நபியுடைய வீட்டிலே தான் உறங்குகின்றார் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நீண்ட சிந்தனைக்கு பின்னால் காலையிலே வந்து, முஹம்மதே நேற்று நீர் என்ன சொன்னீர் என்னிடத்திலே, அதை மீண்டும் எனக்கு சொல்லும் என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நீ அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு, உன்னுடைய ஏக இறைவனாக அல்லாஹுவை ஏற்று, என்னை அவனுடைய தூதராக ஏற்று, எனக்கு வானிலே வரக்கூடிய செய்திகளை நீ உண்மைப்படுத்தி, இந்த லாத்தையும் உஸ்ஸாவையும் ஹுபலையும் இன்னும் இருக்கக்கூடிய ஏனைய சிலைகளை அனைத்தையும் நீ பொய்ப்பிக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் அந்த ஏகத்துவத்தின் பிரச்சாரத்தை, அதாவது பிரகாசத்தை போட்டு விடுகின்றான். உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இரண்டாவதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ். அதனால் தான் சரித்திர ஆசிரியர்களே சிலர்கள் இந்த அலியுடைய பெயரை சொல்லக்கூடிய நேரத்திலே கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்று சொல்லுகின்றார்கள். இது சில பேர் ஷியாக்களுடைய வார்த்தை என்று சொல்லலாம். இல்லை சகோதரர்களே, இதிலே ஒரு நுணுக்கம் இருக்கின்றது. அல்லாஹ் அவர்களுடைய முகத்தை கண்ணியப்படுத்தினார் என்று சொன்னால், அன்று மக்காவுல இருந்த சிலை வணக்கம் சிலைகளுக்கு முன்னால் கும்பிட்டு விழக்கூடிய அந்த வழக்கம்தான் சிறுவர்கள் பெரியவர்கள் பெண்கள் ஆண்கள் எல்லா பேர்களிடத்திலும் இருந்தது. அலியை அல்லாஹு தஆலா இந்த விக்கிரக வழிபாட்டிலே இருந்து பாதுகாத்தான். அதனால் தான் அவர்களுக்கு இப்படியான ஒரு பேரை, இந்த வார்த்தையை, அந்த பிரார்த்தனையை அவர்களுக்கு சேர்த்திருக்கின்றார்கள் சில அறிஞர்கள். அதிலே தப்பு இல்லை என்றுதான் நமக்கு தோன்றுகின்றது. ஆகவே அந்த அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்ற மாத்திரத்திலே இந்த தகவல் தன்னுடைய தந்தைக்கு போகின்றது, அபூ தாலிபுக்கு. அபூ தாலிப் இந்த அலியுடைய நடத்தையிலே சில மாற்றங்களை பார்க்கின்றார். மகனுடைய வயது என்ன? இத்தனைக்கும் அவர்களுக்கு வயது 10 வயதுதான். நாங்கள் என்ன சொல்லுகின்றோம்? விவரம் தெரியாத வயது, சிறியவன், இவனுக்கு என்ன வழக்கம் இருக்கின்றது என்று நாம் தட்டி கழிக்கக்கூடிய இந்த வயதிலே இருக்கக்கூடிய அலி இவர்களுடைய நடத்தை, இவர்கள் ஏதோ ஒரு விதமான ஒரு சிந்தனையிலே இருக்கின்றார். ஏதோ சில வணக்க வழிபாடுகளிலே இரகசியமாக ஈடுபடுகின்றார் என்று இந்த செய்தியை பார்த்த நேரத்தில், இந்த நிலைமையை பார்த்த அபூ தாலிப் கேட்கின்றார்கள், யா புனைய, நீ இருக்கக்கூடிய மாஹாத தீனுள்ளதி அன்ச அலை, என்னுடைய மகனே, நீ இருக்கக்கூடிய இந்த வழி என்ன? இது ஒரு புதிய வழியாக இருக்கின்றது என்று கேட்ட நேரத்திலே அந்த அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆமன்து பில்லாஹி வ பிரசூலிஹி வ சத்தக்துஹு வ ஸல்லைது மஅ வ ஸல்லைது மஅஹு ராதிபத்தஹு, நான் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹுடைய தூதராகிய முஹம்மத், உங்களுடைய சகோதரன் மகன் முஹம்மதை அல்லாஹுடைய ஏக தூதராக நான் ஏற்றுக்கொண்டேன், அவர் சொல்லக்கூடிய செய்திகளை உண்மைப்படுத்தி விட்டேன், அவர் ஏதோ ஒரு முறையிலே தொழுகை கடமையாக்கி இருக்கவில்லை, ஏதோ ஒரு முறையிலே தொழுகின்றார், அவரை ஃபாலோ பண்ணி நானும் அவருடைய வீட்டிலே தொழ ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அபூ தாலிப் என்ன சொன்னார் தெரியுமா? அமா இன்னஹு லம் யதுக இல்லா லிகைரின் ஃபல்ஸம், யா புனை, என்னுடைய மகனே, என்னுடைய மகனே, முகமது உன்னை அழைத்திருக்கக்கூடியது ஒரு சிறந்த வழியின் பால்தான், ஆகவே ஃபல்ஸம், அதை நீ பற்றிக்கொள், அந்த வழியிலே நீ இருந்து கொள்ளண்ட உறுதி வார்த்தையையும் அபூ தாலிப் கொடுத்து விடுகின்றார்கள். ஆகவே அந்த அலி ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இன்னும் ஒரு உறுதி வருகின்றது, இன்னும் ஒரு உறுதி வருகின்றது. அந்த உறுதியுடன் அவர்கள் இஸ்லாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே இருந்து இஸ்லாத்தை படித்து, அங்கே இறங்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள், அங்கே பேசப்படக்கூடிய செய்திகள், ஹதீஸ்கள், இவைகள் அனைத்தும் முதலாவதாக யாருடைய காதிலே விழுகின்றது? பக்கத்திலே ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கின்றார்கள், நபியுடைய வளர்ப்பு மகனாகிய ஸைத் இப்னு ஹாரிஸா இருக்கின்றார்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த வீட்டிலே அடுத்ததாக அலி இருக்கின்றார்கள், இவர்களுடைய காதிலே தான் முதல் முதலாக அந்த குர்ஆனிய வசனங்கள் விழும், அந்த வஹியுடைய வார்த்தைகள் இவர்களுடைய உள்ளத்திலே தான் இடம்பெறும். இப்படியாக அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார்கள். ஆரம்பித்து அந்த அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வரலாற்றிலே இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது. அவர்களுடைய வீரம், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய ஞானம், இவைகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் அவர்கள் யாரை திருமணம் முடிக்கின்றார்கள் சோர்களே? யாரை? ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். அன்று இருந்த மிக சிறந்த ஒரு பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கமுல மினர் ரிஜாலி கதீர், ஆண்களிலே பரிபூர்ண தன்மையை அடைந்தவர்கள் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். நபிமார்கள் எல்லாமே கம்ப்ளீட் ஆனவங்க, பரிபூர்ணமானவர்கள். வலம் யக்முல் மினன் நிஸாஇ இல்லா அர்பா, பெண்களிலே இந்த நிலைமை யாருக்கு கிடைத்தது? இந்த வாய்ப்பை அல்லாஹ் அளித்தது நான்கே நான்கு பேர்களுக்கு தான். உலக வரலாற்றிலே, அந்த காலத்தில் அல்ல, உலக வரலாற்றிலே நான்கே நான்கு பேர்களுக்கு தான் இந்த வாய்ப்பளிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். அதிலே ஒருவர் தான் மரியம் பின்து இம்ரான், நபி ஈசாவுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆசியத்து பின்து முஸாஹிம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. அதே போன்றே ஹதீஜத்து பின்து ஹுவைலித், ஆரம்பமாக இஸ்லாத்திலே இணைந்த பெண்மணி ஹதீஜா. அதே போன்று ஃபாத்திமத்து பின்து முஹம்மத், என்னுடைய மகள் ஃபாத்திமா என்று சொல்லிவிட்டு ஆயிஷாவை சேர்க்கின்றார்கள். வேறு ரிவாயத்துகளே வந்திருக்கின்றது, வஃபதுலு ஆயிஷத அலா ஸாயிரின் நிஸாஇ கஃபதுலி ஸரீதி அலா ஸாயிரி ததாம் என்று சொல்கின்றார்கள். ஆயிஷாவுடைய அந்தஸ்து எப்படி தெரியுமா? ஏனைய பெண்களுக்கு முன்னால் உணவு சட்டங்கள் வைக்கப்பட்டால், ஸரீத் என்ற ஒரு நம்ம காலத்தில் பிரியாணின்னு சொல்லுவோமே, சாதாரண சாப்பாடுகளுக்கு முன்னால் அங்கிருந்த இறைச்சி மாமிசங்கள் கலந்த, கோதுமையுடன் கலந்த ஒரு விருப்பமான உணவு இருந்தது அரபியர்களுக்கு. அந்த உணவுக்கு எப்படி மக்களிடத்திலே தேட்டம் இருக்குமோ, கேள்வி இருக்குமோ, அதுபோன்றுதான் ஏனைய உணவுகளுக்கு முன்னால் இந்த சரீதுக்கு இருக்கக்கூடிய கேள்வி கராக்கியை போன்றுதான் ஏனைய பெண்களுக்கு முன்னால் ஆயிஷாவுடைய அந்தஸ்து என்று ஆயிஷாவையும் அதிலே சேர்த்திருக்கின்றார்கள். சரி, இப்படியாக அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி, அதாவது நபி அவர்களுடைய மகள் ஃபாத்திமாவை கரம் பிடிக்கின்றார்கள். மிகவும் எளிமையான ஒரு திருமணம். திருமணம் பேச்சுக்காக திருமணத்தை, அதாவது யாரிடத்தில் கேட்க வேண்டும்? மாமனாரிடத்திலே தன்னுடைய மகளை கரம் பிடிப்பதற்காக பலர்கள் கேட்டு வருகின்றார்கள். யார் வருகின்றார்கள்? அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, நபி அவர்களுடைய மிகவும் நெருங்கியவர், மிகவும் நெருக்கமான அபூபக்கர் கேட்டு வந்த நேரத்திலே நபி அவர்கள் மறுத்து விட்டார்கள். பாத்திமாவுக்கு வயது என்ன? 18 வயது. உமர் கேட்டு வருகின்றார்கள், நபி அவர்கள் விலகிக் கொள்கின்றார்கள். இப்பொழுது அலியுடைய அடிமனதிலே, ஆள் மனதிலே ஆசை இருந்தது, பாத்திமாவை திருமணம் முடிக்க வேண்டும் என்று. எப்படி கேட்பது? ஒரு நாள் சில நபியுடைய வீட்டுக்கு வந்து சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நபி அவர்களை கேட்கின்றார்கள், எதற்காக வந்திருக்கின்றாய் அலியே? அம்மா ஜேத தக்துபு ஃபாத்திமா, ஃபாத்திமாவை திருமணம் பேசித்தானே வந்திருக்கின்றாய் என்று கேட்ட நேரத்திலே சிரித்து விட்டு ஆமென்று சொல்லுகின்றார்கள். என்ன மகர் சேர்த்து வைத்திருக்கின்றாய்? சாதாரண ஒரு பெண்மணியா? என்ன மகர் சேர்த்து வைத்திருக்கின்றாய்? ஒன்றுமே இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்துல நான் உங்க வீட்டில்தான் வளர்ந்தவன், என்னுடைய நிலைமையை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களோடு ஏதோ ஹிஜ்ரத் வந்திருக்கிறேன் மதீனாவுக்கு, என்னிடத்தில் எதுவும் இல்லை. அப்பொழுது நபி அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள், உனக்கு ஒரு கவச ஆடைய நான் கிப்டாக தந்த ஞாபகம் இருக்குதா? அதை வச்சிருக்கிறாயா இல்லையா? அது ஒரு பெரிய மதிப்பான பொருளாக அவர்கள் காணலை என்றதுனால அது ஞாபகத்துக்கு வரல, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னா நபி அவங்க சொல்றாங்க, சரி அந்த திரை, அந்த கவச ஆடையை எடுத்து வா, அதை நான் மகராக ஏற்று என்னுடைய மகளை உனக்கு திருமணம் முடித்து கொடுத்து விடுகின்றேன் என்று. மிகவும் எளிமையான ஒரு திருமணம், மிகவும் எளிமையான. நபி அவர்கள் கொடுத்த ஒரு பரிசையை மீண்டும் அவர்களுடைய மகளுக்கு மகராக கொடுத்து திருமணம் முடித்து வைக்கப்படுகின்றது. எளிமையான முறையிலே அந்த திருமணத்துடைய வைபவம் நடந்தேறுகின்றது. முழு இஸ்லாமிய வரலாற்றிலே வரக்கூடிய அனைத்து பேர்களுக்கு முன்மாதிரியாக அந்த திருமணம் நடந்தேறுகின்றது. நபி அவர்கள், அதாவது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஏனைய ஒரு சில மனைமார்களும் சேர்ந்துதான் யாரை, இந்த புது பெண்ணை தயார்படுத்தி அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இல்லத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுகின்றார்கள். அந்த அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபாத்திமாவை மணந்து, ஃபாத்திமாவின் மூலமாக ஹசன் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய இரண்டு அந்த வீர தியாகிகளை பெற்றெடுத்தது மாத்திரமின்றி, ஜெய்னப் உம்மு குல்சூம் என்று சொல்லக்கூடிய இரண்டு பெண் பிள்ளைகளையும் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக வேண்டி பெற்றெடுத்தார்கள். அடுத்ததாக சகோதரர்களே, இந்த ஃபாத்திமாவுடன் நபி அவர், அதாவது அலி வாழ்ந்த காலத்திலே இன்னும் ஒரு திருமணத்தை அவர்கள் முடிக்கவில்லை. ஃபாத்திமாவுடைய மறைவுக்கு பின்னால் பல பெண்களை திருமணம் முடித்திருக்கிறார்கள். பல பெண்களை அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அதிலே மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? அதிலே ஒரு பெண் தான் நபி அவர்களுடைய மகளுடைய மகள், ஜெய்னபுடைய மகள் உமைமா அல்லது உமாமா என்று சொல்லக்கூடிய பெண்மணியையும் நபி, அதாவது அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். அப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு, அதாவது அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய மகளையும் திருமணம் முடித்திருக்கின்றார்கள், ஒரு பேத்தியையும் திருமணம் முடித்திருக்கிறாங்க. மகளையும் திருமணம் முடித்து பேத்தியையும் திருமணம் முடித்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த ஒட்டுமொத்த ஏனைய மனைமார்களின் மூலமாகவும் ஃபாத்திமாவின் மூலமாகவும் கிடைக்கப்பெற்ற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை 31 பிள்ளைகள். மஷா அல்லாஹ், 31 பிள்ளைகள். அதிலே 14 ஆண் பிள்ளைகள், 17 பெண் பிள்ளைகள். அந்த 14 ஆண் பிள்ளைகள்லையும் முக்கியம் என்ன தெரியுமா? வைக்கப்பட்ட பேர் லிஸ்டுகள் எடுத்து பார்த்தா அதிலே அபூபக்கர் என்ற பெயரும் இருக்கின்றது, உமர் என்ற பெயரும் இருக்கின்ற சோர்களே. இவைகள் எல்லாம் வரலாற்றிலே இருட்டடிப்பு செய்யப்பட்டவைகள். அலிக்கும் உமருக்கும், அலிக்கும் அபூபக்கருக்கும் இடையிலே பக்க விரோதிகள். இவர்கள் பயங்கர விரோதிகள் என்றுதானே இன்று ஷியாக்கள் கற்பனை பண்ணி கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். இல்லை சகோதரர்களே, அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபிக்கு பின்னால் மிக விருப்பமாக இருந்தவர்கள் அபூபக்கர், பின்னால் உமர், உஸ்மான் போன்றவர்கள். அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் விருப்பமானவர்களாகவும் இருந்ததனால் தான் தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கு அந்த பெயர்களை எல்லாம் தெரிவு செய்தார்கள். அடுத்ததாக அவர்களுடைய வீரத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாதாரண ஒரு மனிதனாக இருக்கவில்லை. சோர்களே, வீரத்துக்கு உதாரணம் சொல்லுவதாக இருந்தால் அலியைத்தான் உதாரணம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வீரராக இருந்தார்கள். அதற்கு சில ஒரு சில உதாரணங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில், பத்ர் யுத்த காலத்திலே யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் மக்கா குறைசி காவிர்கள் இருந்த மூவர்கள், அந்த காலத்திலே யுத்தம் ஆரம்பிக்கப்படுவது அப்படித்தான், மல்யுத்தத்துக்காக வேண்டி 2 அணிகளையும் இருந்து 2-3 பேர்கள் வெளிவருவார்கள். அணிகளில் இருந்து அவர்கள் மல்யுத்தம் செய்வார்கள். அதற்கு பின்னால் தான் 2 அணியினர்களும் கலந்து கொள்வார்கள். 2.5 கலந்து யுத்தம் மும்முரமாக ஈடுபடும். அப்பொழுது குறைஷி அணியில இருந்து வருகின்றார்கள் உத்பா, ஷைபா, வலீத் இப்னு உத்பா, உத்பாவுடைய மகன் ரபியாவுடைய மகன், 2 மக்களும் ஆகிய உத்பா ஷைபா போன்ற மிகப்பெரிய வீரர்கள். குறைசிகள் இருந்த மிக பெரிய வீரர்கள் மூவர்களும் வந்து பேசுகின்றார்கள், எங்களுக்கு நிகரான வீரர்கள் இதோ எங்களுடன் மல்யுத்தம் புரிவதற்கு வாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் அன்சாரிகள் இருந்த மூவர்களை எழுப்பி அனுப்புகின்றார்கள். போனதும் இவர்கள் ஏளனமாக சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு எங்களுக்கும் என்ன இல்ல, குஃபு இல்ல, சரி சமமானவர்கள் இல்ல, எங்களுடைய சாட்சாமார்கள் பெரியப்பாமார்களுடைய மக்கள் மக்காவுல இருந்து நீங்க எடுத்து வந்திருக்கிறீங்களே அந்த வீரர்கள் அனுப்புங்க. ஹம்சா பேர் சொல்லாம சூசகமாக சொல்லுகின்றார்கள், பெரிய பெரிய வீரர்களா நீங்க வச்சிருக்கீங்களே உமர் ஹம்சா போன்றவங்க எல்லாம் இவங்களை அனுப்புங்க என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்களுடைய உத்தரவுடன் களத்திலே குவிகின்றார்கள். யார்? அலியும் ஹம்சாவும் உபைதாவும். மூவர்களும் பாய்ந்தே அங்கே அந்த மூவர்களையும் வெட்டி வீழ்த்துகின்றார்கள். உபைதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிலே காயப்படுகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இந்த மூவர்களையும் வெட்டி வீழ்த்துகின்றார்கள். அல்லாஹு தஆலா இதுவிடயத்திலே தான் இவர்கள் தான் தங்களுடைய இறைவனுடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா அதாவது சூரத்துல் ஹஜ்ஜிலே நினைக்கின்றேன் அதிலே ஒரு வசனம் வருகின்றது, ஹாதானி ஹஸ்மானி இஹ்தஸமூ ஃபீ ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனுடைய விடயத்திலே தர்க்கித்துக் கொண்ட இரு சாரார்களும் என்று அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுகின்றானே. அபூதர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சத்தியமிட்டு சொல்லுகின்றார்கள், இது பத்ருடைய யுத்தகலத்திலே மல்யுத்தம் புரிந்த உஸ்பா ஷைபா, அதே போன்று வலீத், அதே போன்று இந்த இஸ்லாமியர்களுடைய அணியிலே ஹம்சா அலி உபைதா இவர்களை சார்ந்துதான் இந்த வசனம் இறங்கி இருக்கின்றது என்று சத்தியமிட்டு சொல்லும் அளவுக்கு அதாவது குர்ஆனிலே சூசகமாக இவர்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசியிருக்கின்றான். இது பத்ர் யுத்தத்திலே. உஹுத் யுத்தத்திலே அவர்களுடைய வீரத்தை எடுத்து பார்த்தால் நபி அவர்கள் தோழர்களை விட்டும் தணிக்கப்பட்ட நேரத்திலே நபி அவர்கள் பல காயங்களுக்கும் பல சேதங்களுக்கும் அந்த ஆளாக்கப்பட்ட நேரத்திலே நபி அவர்களுடன் இருந்த தோழர்களுடைய வரிசையிலே அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒருவராக இருந்தார்கள். அந்த உஹத் யுத்தத்தை முடித்துக் கொண்டு வந்து வீட்டுக்கு வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வந்து அந்த வாளை தன்னுடைய மனைவி இடத்திலே ஃபாத்திமாவிடத்திலே ஒப்படைக்கின்றார்கள். ஃபாத்திமாவே இந்த வாளை நீ கழுவிவிடு, இரத்த அடையாளங்களை கழுவிவிடு, فَإِنَّهُ وَاللَّهِ صَدَقَنِ الْيَوْمِ, இன்றைய தினத்திலே என்னுடன் உண்மையாக இந்த வாள் நடந்து கொண்டது, இந்த வாள் அதற்குரிய கடமையை சரியாக நிறைவேற்றி இருக்கின்றது என்று மிகப்பெரிய தியாகத்தை எதிலே செய்தார்கள், உஹத் யுத்தத்திலே செய்தார்கள் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அது மாத்திரமின்றி அதைவிட மிகப்பெரிய ஒரு தியாகத்தை தான் செய்தார்கள் அகலி போரிலே, ஹந்தக் என்று சொல்லக்கூடிய யுத்தத்திலே. ஹந்தக் என்று சொல்லக்கூடிய அந்த அகலி போரின் நேரத்திலே மக்காவுலே இருந்து அதே போன்று மதீனாவுலே மதீனாவை சூழ உள்ள சில கிராம பகுதிகளில் இருந்து சுமார் 10,000 பேர்கள் கொண்ட மிகப்பெரும் ஒரு படை திரட்டப்பட்டு மதீனா முற்றுகையிடப்படுகின்றது. மதீனாவுடைய ஒரு பகுதி திறந்த வழியாக இருந்தது, அங்கே அகலிகளை தோண்டி என்ன செய்திருக்கார்கள், அந்த காவிர்களுடைய வீரர்கள் மதீனாவுக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அகலிகளை பெரிய அளவில் அகலிகளை தோண்டுகின்றார்கள். சல்மானுல் ஃபாரிசி அவர்களுடைய ஆலோசனைப்படி அகலிகள் தோண்டி அங்கே அந்த யுத்தம் ஆரம்பமாகின்றது. குறைசி படையினர்கள் 10,000 பேர்கள். இவர்கள் வந்த அந்த காட்சி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சித்தரித்து காட்டுகின்றார்கள். உங்களுக்கு மேலால் மேல் பக்கத்தில் இருந்து கீழ் பக்கத்தில் இருந்து உங்களை நோக்கி எல்லாம் அந்த எதிரணி வந்த நேரத்திலே உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி போன நேரத்திலே மூமின்கள் பெரும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு கடும் திடுக்கத்துக்கு ஆளான நேரத்திலே மிக பயங்கரமான ஒரு சூழலே தான் அகலிப்போர். ஏன்? தவறினால் மதீனா முழுமையாக ஆக்கிரமிக்கப்படும், பெண்களும் சிறார்களும் அப்படியே அதாவது சிறைபிடிக்கப்படுவார்கள், மதீனாவுடைய அனைத்து வளங்களையும் ஒரு சில மணி நேரங்களிலே அழித்தொழிக்கும் மிகப்பெரிய ஒரு பாரிய படையை தான் மக்கத்து குறைசி காவிர்கள் திரட்டி வந்திருந்தார்கள். 10,000 பேர்கள். அதைவிட மேலாக மதீனாவில் இருந்த சில துரோகம் செய்த அதாவது யூதர்களும் இதற்கு துணை போயிருந்தார்கள். அதனால் அல்லாஹு தஆலா இந்த காட்சியை அந்த மக்களுடைய மனோநிலையை சித்தரிக்கின்றான். இந்த நேரத்திலே அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாகி இருந்த நேரத்திலே அகலியை தாண்டி இந்த மதீனாவுக்குள்ளே வருவதற்கு அந்த காவிர்களுடைய அணியிலே இருந்த மிகப்பெரிய போராளிகள் குதிரை படை வீரர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே எல்லாம் முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய வீரர்கள் அவர்களை தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஏதோ ஒரு முறையிலே அம்ரு இப்னு அப்து உத்தல் சொல்லக்கூடியவனும் அவனோட இக்ரிமத் இப்னு அபூஜஹல் இன்னும் ஒரு மூன்று வீரர்கள் ஏதோ ஒரு முறையிலே இங்கே பாய்ந்து விடுகின்றார்கள். இந்த புறத்துக்கு பாய்ந்ததும் மக்காவுலே, அதாவது மதீனாவிலே உள்ளே இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேச்சுப்படுகின்றது. அம்ரு இப்னு உத் வந்திருக்கின்றான், அண்டா எங்களுடைய கதை முடிந்து விட்டது என்ற நிலைமை. அவ்வளவு பெரிய வீரன், அவனுக்கு நிகரான ஒரு வீரன் மக்காவில் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வீரன் உள்ளே வந்து விட்டான்டா, என்ன செய்ய போறா இப்ப தெரியாது. ஏன், அவனுடைய நோக்கம் வந்து அந்த அகலி பக்கத்தை மூடிக்கொண்டிருப்பது, அந்த அகலியுடைய மதீனாவுக்கு உள்ளே அந்த அகலியுடைய உள்புறத்துக்கு வந்து அந்த அகலியை அப்படியே காட் பண்ணி கொண்டிருக்க, அந்த அகலி அப்படியே இவங்க மூடிட்டாங்கன்னு சொன்னால் இவங்களை க்ரஸ் பண்ணி உள்ள வந்துடலாம். அந்த திட்டத்திலே தான் இந்த பக்கம் வந்தான். இந்த நேரத்தில் யார் எழுந்திருப்பது? நபியோர்கள் கேட்கின்றார்கள், உடனடியாக இதற்கு ஒரு முடிவு வேண்டும், இவர்களை துரத்த வேண்டும். யார் எழுந்திருப்பது என்று கேட்ட நேரத்திலே எல்லாம் யாருமே முன்வரவில்லை. அந்த நேரத்திலே யாருமே முன்வரவில்லை. அந்த நேரத்திலே அலி ரதியல்லாஹு தாலான்ஹோர்கள் முன்வருகின்றார்கள். அலி ரதியல்லாஹு தாலான்ஹோர்கள் முன்வருகின்றார்கள். முன் வந்த நேரத்திலே அவன் ஏளனமாக பேசுகின்றான், உன்னை எல்லாம் இந்த சின்ன சிறிய வயதில் இருக்கக்கூடிய உன்னை எல்லாம் கொலை செய்யறதுக்கு என்னுடைய வாளுக்கே விருப்பம் இல்ல, நீ விலகி போயிடு. அப்பொழுது அலி சொல்லுகின்றார்கள், ஆனால் என்னுடைய மனம் விரும்புகின்றது உன்னுடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று, உன்னுடைய இரத்தத்தை ஓட்ட வேண்டும் என்று என்னுடைய மனம் விரும்புகின்றது என்று சொன்ன மாத்திரத்திலே ஒரு பெரிய வாள்வீச்சு அவனுடைய தலையிலே பட, அவனுடைய தலையிலே அணிந்திருந்த கவசத்தை பிளந்து கொண்டு அவனுடைய தலை வேறாக உடனடியாக அந்த இடத்திலே அவன் கொலை செய்யப்படுகின்றான். வந்த வீரர்களும் அங்கே ஓடி விடுகின்றார்கள். அந்த இடத்திலே அகலி யுத்தத்துடைய முறையே மாறி அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பயம் வந்து ஒரு மாத கால அந்த முற்றுகைக்கு பின்னால் வெற்றியுடன் நபியும் சஹாபாக்களும் அந்த அகலி யுத்தத்தை கந்தக்கூடிய யுத்தத்தை முடித்துக் கொள்கின்றார்கள். இது அகலி யுத்தத்திலே அலி ரதியல்லாஹு தாலான் அவர்களுடைய தியாகம். அது மாத்திரமின்றி எதுக்கு சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், அலி வெறும் ஒரு ஹலீஃபா அல்ல, நாங்கள் நினைத்து வைத்திருப்பதை போன்று ஒரு வெறும் ஒரு ஹலீஃபா, நபியுடைய மகளை மணந்த ஒரு மனிதர் என்ற பெயரல்ல இவர் தியாகத்திலே, அதே போன்று வீரத்திலே உச்சகட்டத்திலே இருந்தவர்கள், நபியுடன் எல்லா நிலைகளிலும் ஒன்று சேர்ந்திருந்தவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி அவர்கள் பங்கெடுத்த எல்லா யுத்தத்திலையும் பங்கெடுத்தார்கள். தபூக்குடைய யுத்தத்தை தவிர அது அவர்களுக்கு பெரிய வேதனையாக இருந்தது. தபூக்குடைய யுத்தம் வருகின்றது, வந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே தங்களுடைய பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு பொறுப்பாக அலியை விட்டு விட்டு செல்கின்றார்கள். அப்பொழுது கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, எல்லா யுத்தங்களிலும் உங்களுடன் இணைந்து பங்கெடுத்திருக்கின்றேன், என்னை இன்றைய தினத்திலே பெண்களுடன் சிறுவர்களுடன் விட்டு விட்டு செல்கின்றீர்களா? வீரர்களுக்கு அது பெரிய ஒரு மனத்தாக்கமாக இருந்தது. அலிக்கு, நான் எப்படி தனித்து இந்த மதீனாவுடைய சிறுவர்களோட பெண்களோட இருப்பது? அல்லாஹுடைய தூதரே, என்னை அழைத்து செல்லும் என்று நபி அவர்களிடத்திலே மண்டாடி கேட்கின்றார்கள். அப்பொழுதுதான் நபி அவர்கள் அந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அமா தர்பா அம்மா சர்பா, அலியே உமக்கு விருப்பம் இல்லையா? அந்த கூன மின்னி பிமன்சிலி ஹாரூன மின் மூசா. லா இலாஹ இல்லல்லாஹ். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்ற நேரத்திலே பனூ இஸ்ரவேலர்களுக்கு பொறுப்பாக ஹாரூனை விட்டு விட்டு சென்றார்களே, அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு உமக்கு விருப்பம் இல்லையா அலியே? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு மெகா ஆஃபர், சாதாரணமான ஒரு ஆஃபரா கொடுக்கப்படுகின்றது. என்ன ஆஃபர் சகோதரர்களே? அன்று மூசாவுக்கு பதிலாக தங்களுடைய உம்மத்தினர்களுக்கு காவலராக இருந்த ஹாரூனுடைய அந்தஸ்தை பெறுவதற்கு உமக்கு விருப்பம் இல்லையா? அந்த பாக்கியத்தை தான் நான் உமக்கு தந்திருக்கின்றேன் இன்றைய தினத்திலே என்று சொல்லிவிட்டு வேறு ரிவாயத்துகளே வந்திருக்கின்றது. வலாக்கின் லா நபிய பாதி, எனக்கு பின்னால் நபி இல்லை, இதனால் விளங்கக்கூடாது என ஷியாக்கள் இதை எப்படி சித்தரிக்கின்றார்கள்? இது ஆகப்பெரிய ஆதாரம் யாருக்கு பின்னால? நபிக்கு பின்னால ஹிலாபத்து யாருக்கு? அலிக்கு தான் என்பதற்கு ஆகப்பெரிய ஆதாரம் என்று சொல்கின்றார்கள். அப்படியான ஆதாரமே கிடையாது. என்று சொன்னால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பாக இருந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்த நேரத்தில் தான் பொறுப்பாக இருந்தார்கள். மாத்திரமின்றி உயிர் வாழ்ந்த காலத்திலே தான் பொறுப்பாக இருந்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கிறதுக்கு முன்னாடியே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மரணிச்சிட்டாங்க. இதான் சரித்திரம் ஏகமனதாக சொல்லக்கூடிய செய்தி. ஆகவே இதில் அவர்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த சஹீஹான ரிவாயத்திலே வந்து இருக்கின்றது, வலாக்கின் லா நபிய பாதி, எனக்கு பின்னால் நபி இல்லை என்று நபியவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆகவே அந்த பாக்கியத்தையும் அலி ரதியல்லாஹு தாலான் அவர்கள் பெற்றார்கள். அதே போன்றே ஹுதைபியா உடன்படிக்கைக்காக வேண்டி கைச்சாத்திடப்படுகின்றது. நபியவர்களுக்கும் குறைஷி காவிர்களுக்கும் இடையிலே என்ன செய்யப்படுகின்றது? உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட நேரத்திலே அந்த உடன்படிக்கை நபியுடைய அதாவது தரப்பிலே இருந்து எழுதியவர்கள் யார்? நபிக்கு எழுத படிக்க தெரியாது, எழுத வாசிக்க தெரியாது என்றதனால் அந்த பொறுப்பை பெற்றவர்கள் யார்? அலி ரதியல்லாஹு தாலான்ஹோர்கள் தான். அலி ரதியல்லாஹு தாலான்ஹோர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த பக்கத்திலே குறைசிகளுடைய பிரதிநிதியாக வந்திருந்தவர் யாரு? ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? சுஹைல் இப்னு அம்ர். சுஹைல் சொல்லுகின்றார், அர் ரஹ்மான், ரஹ்மான் என்ற எங்களுக்கு தெரியாது. ரஹ்மானை அவர்கள் மறுக்கின்றார்கள், குர்ஆன்ல சொல்லுகின்றான் அல்லாஹு தஆலா, வஹும் யக்ஃபுரூன பிர் ரஹ்மான், ரஹ்மான் என்ற எங்களுக்கு தெரியாது. ஆகவே எப்படி எழுத வேண்டும்? பிஸ்மிகல்லாஹும்ம, அவர்களிடத்திலே அல்லாஹுடைய பேர் இருந்தது, என்ன எழுத வேண்டும்? பிஸ்மிகல்லாஹும்ம என்று எழுதுங்க. அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த ரஹ்மான் என்ற வார்த்தையை அழித்து விடுங்கள் அலியிடத்திலே. அலி சொல்லுகின்றார்கள், வல்லாஹி அம்சஹ், அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் அழிக்க மாட்டேன், ரஹ்மான் என்ற வார்த்தை அழிக்கலாமா? அல்லாஹுடைய திருநாம் அல்லவா, இதை அழிக்க மாட்டேன். நபி அவர்கள் அங்கே விட்டுக் கொடுக்கின்றார்கள், அந்த வார்த்தை இருக்கும் இடத்தை காட்டுங்கள். அப்படியே நபி அவர்கள் தங்களுடைய கையை வைத்து உமில் நீர்னாலோ அல்லது ஏதோ ஒன்றினால் அழித்து விடுகின்றார்கள். அழித்து விட்டு பிஸ்மிகல்லாஹும்ம அவர் சொல்றது மாதிரி எழுதுங்க. அதுக்கு பின்னால் மீண்டும் எழுதுகின்றார்கள், நபியர்கள் சொல்லத்தான் எழுதுகின்றார்கள். நபியர்கள் சொல்லுகின்றார்கள், இது அல்லாஹுடைய தூதர் முஹம்மதுக்கும் குறைஷி காவிர்களுக்கும் மத்தியிலே கைச்சாத்திடப்படக்கூடிய ஒப்பந்தமாக இருக்கின்றது. உடனடியாக அலி எழுதுகின்றார், பைன முஹம்மத் ரசூலில்லாஹ், அல்லாஹுடைய தூதர் முஹம்மதுக்கும் குறைஷிகளுக்கு மத்தியிலே கைச்சாத்திடப்படக்கூடிய ஒப்பந்தம் என்று எழுதின நேரத்திலே சுஹைல் இப்னு அம்ர் ஏளனமாக சொல்லுகின்றார், நீங்க அல்லாஹுடைய தூதர் என்று நாங்க ஏற்றா என்ன? ரெண்டு பேரும் தான் ஏற்க வேண்டும், கைச்சாத்திட்டா ரெண்டு தரப்புகளும் கைச்சாத்திட வேண்டும். இதை நாங்க கைச்சாத்திட்டோம் என்று சொன்னா தானே உங்களை அல்லாஹுடைய தூதராக என்ற, அதுதானே பெரிய சர்ச்சை இருக்குது, அங்கதானே பிரச்சனை இருக்குது. அப்ப ரசூல் என்று எப்படி சொல்றது? நாங்க அல்லாஹுடைய தூதர் உங்களை ஏற்கவே இல்லையே, நீங்க சும்மா உங்களை நாங்க எப்படி வச்சிருக்கோம்? வெறும் ஒரு முகமதா தானே உங்களை பார்க்கிறோம், மின் முகமது எழுத வேண்டும். அப்பொழுது நபி அவங்க சொல்றாங்க, அலியே ரசூலுல்லாஹ்வின் வார்த்தையை அழித்து விடுங்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக அழிக்க மாட்டேன், நீங்கள் அல்லாஹுடைய தூதர் தானே? ஆம், நான் அல்லாஹுடைய தூதர். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் பொய்ப்பித்தாலும் நான் அல்லாஹுடைய தூதர் தான் என்று நபி அவர்கள் உரத்து சொல்லுகின்றார்கள். ஆனாலும் அலி அவர்கள் அதை அழிப்பதற்கு மறுக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு அந்த இடத்தை காட்டப்படுகின்றது, அழிக்கின்றார்கள். அந்த வீரம், விட்டுக் கொடுக்காதன்மை, சத்தியத்துக்காக வேண்டி எழுந்திருந்த கொதிக்கக்கூடிய உள்ளம் படைத்த அந்த வீரர் தான் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அது மாத்திரமின்றி மக்கா வெற்றி கொள்வதற்காக வேண்டி நபி அவர்கள் தயாராகின்றார்கள். இந்த செய்தி ஏதோ ஒரு இரகசியமான முறையிலே ஹாத்தபி பின் அபி பல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரின் மூலமாக, ஒரு சஹாபியின் மூலமாக இந்த தகவல் மக்காவுக்கு போய்விடுகின்றது. ஒரு பெண்மணியின் ஊடாக ஒரு காகிதத்தை அனுப்பி என்ன செய்கின்றார்கள், இந்த செய்தியை மக்காவுக்கு அப்படியே சேர்த்து விடுவதற்கான ஒரு முயற்சி, அங்கே ஒரு சூழ்ச்சி செய்யப்படுகின்றது. அந்த மனிதருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு பலவீனத்தின் காரணமாக, நபிக்கு துரோகம் செய்வதற்கோ இஸ்லாமிய படையை காட்டிக் கொடுப்பதோ அல்ல, தன்னுடைய சொத்தை அங்கே பாதுகாப்பதற்கு யாரும் இல்லையே, நபி அவர்கள் போய் மக்காவை ஆக்கிரமித்து விட்டார்கள் என்று சொன்னால் தன்னுடைய சொத்தெல்லாம் அப்படியே பறிபோய்விடுமே என்ற பயத்தினால் இந்த முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் வஹி வருகின்றது, நபி அவர்கள் உடனடியாக அலியைத்தான் அழைக்கின்றார்கள். அலியையும் ஜுபைரையும் மிகவுமே நம்பகமானவர்கள், அவர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் வேகமாக செல்லுங்கள் மக்காவை நோக்கி. இந்த இடத்திலே, இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லி சொல்லுகின்றார்கள், இந்த இடத்திலே ரௌதத்து ஹாக் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு பெண்மணி தனியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றாள். அவளிடத்திலே ஒரு காகிதம் இருக்கின்றது, அதை உடனடியாக எடுத்து வர வேண்டும். வேகமாக சென்றவர்கள் அந்த பெண்ணை குறிப்பிட்ட அந்த இடத்திலே அடைகின்றார்கள். அடைந்து கேட்கின்றார்கள், உன்னிடத்தில் ஏதாவது காகிதம் இருக்கின்றதா? மதீனாவில் இருந்தே அனுப்பப்பட்ட கடிதம், தபால்கள் ஏதாவது இருக்கின்றதா? அந்த பெண் மறுக்கின்றாள். அப்பொழுது அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்னால் போய் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், நிச்சயமாக உன்னிடத்தில் இருக்கும், நீ கொடுப்பதா அல்லது உன்னுடைய ஆடைகளை நாங்கள் கலைந்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்தில் உடனடியாக அந்த காகிதத்தை கொடுக்க அதை திருப்பி எடுத்து வருகின்றார்கள். இந்த தியாக வரலாறும் அலியுடைய அந்த வரலாற்றிலே பதியப்படுகின்றது. சகோதரர்களே, அலியுடைய வரலாற்றிலே பதியப்படுகின்றது. அது மாத்திரமின்றி அலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் யமனுக்கு பிரச்சாரத்துக்காக அனுப்பப்படுகின்றார்கள். அனுப்பப்பட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அங்கலாய்க்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் என்னை யமனுக்கு அனுப்புகின்றீர்கள், என்னிடத்திலே அந்த மக்கள் விளக்கம் கேட்டார்கள் என்று சொன்னால், மார்க்க விளக்கங்களை கேட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு எப்படி நான் விளக்கம் சொல்லுவது என்று கேட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியுடைய நெஞ்சிலே தட்டி சொல்லுகின்ற துஆ கேட்கின்றார்கள், அல்லாஹும்ம ஸப்பித் லிஸானஹு வஹ்தி கல்பஹு, இறைவா இந்த அலியுடைய நாவை பலப்படுத்தி விடுவாயாக. இவருடைய வார்த்தைகள்லாம் கரெக்டாக தான் இருக்கணும். அதே ஒன்று கல்வ, உள்ளத்திலே நேரான வழியை கொடுத்து விடுவாயாக. சரியாக சிறந்த முறையிலே அவருடைய பணியை செய்வதற்காக யமனிலே சென்று ஒரு சில நாட்களிலே ஹமதான் கோத்திரம் என்று இருக்கக்கூடிய யமனிலே இருந்த மிகப்பெரிய கோத்திரத்தை முழுமையாக இஸ்லாத்திலே இணைத்து விடுகின்றார்கள். அந்த பெரிய பாக்கியமும் அலிக்குத்தான் கிடைக்கின்றது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் கிடைக்கின்றது. அவர்கள் அந்த யமனிலே இருந்து திரும்பி வரக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவுக்காக வேண்டி ஹஜ்ஜிக்காக வேண்டி மதீனாவிலே இருந்து வெளியேறிவிட்டார்கள். வெளியேறிவிட்ட நேரத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா யமன்ல இருந்து திரட்டப்பட்ட சதக்காவுடைய ஜக்காத்துடைய ஒட்டகைகளையும் எடுத்துக்கொண்டு வேகமாக நபியோட வந்து சேர்ந்து ஹஜ்ஜில இந்த பாக்கியம் இனிமேல் கிடைக்காது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதனால் நபியோட வந்து சேர வேண்டும் என்ற ஆசையிலே யமன்ல இருந்து வேகமாக மதீனாவை நோக்கி பயணிக்கின்றார்கள். அவர்களோடு இருந்த சகாக்களும் நபியோட ஹஜ்ஜில ஹஜ்ஜத்துல் வதாவுல ஈடுபட வேண்டும் என்று வருகின்றார்கள். வரக்கூடிய பாதையிலே என்னவாகின்றது, அவர்களுடைய ஒட்டகைகள் மெலிந்த ஒட்டகைகள் என்ற காரணத்தினால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகாக்கள் அவர்களுடைய ஒட்டகைகள் எல்லாம் அப்படி தாக்கு பிடிக்க முடியல, வேகமாக பயணிக்கிறதுக்கு அவர்களால் முடியல. இப்பொழுது கேட்கின்றார்கள் அலியிடத்திலே, அலியே எங்களுக்கு நீங்கள் உத்தரவு தந்தால் இந்த ஜக்காத்துடைய சதக்காவுடைய ஒட்டகைகளை எங்களுக்கு கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளாமே பயணத்தில். அலி சொல்றாங்க முடியாது, இதே அந்த ஜக்காத் உரியவர்களுக்கு போய் சேர வேண்டியது. எவ்வளவு பெரிய பேணுதல் சோர்களே, எவ்வளவு பெரிய பேணுதல். அதை பயன்படுத்தினா குற்றமா இருக்கின்றது, பயணத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இல்லை, அதை பெரிய குற்றமாக பார்த்தார்கள். அதுக்கு அனுமதியே வழங்கவில்லை, அதுக்கே அனுமதியே வழங்கவில்லை. அவர்களுக்கு இருந்த அந்த ஒட்டகம் வேகமாக இருந்ததனால் நபியோட போய் சேர்ந்து ஹஜ்ஜத்துல் வதாவுல ஈடுபட்டு குர்பானிகளை கூட சரித்திரம் வருகின்ற நபியவர்கள் 100 ஒட்டகைகள் அறுத்தார்கள். அதுல 60 நபியவர்கள் அறுக்க மீதம் உள்ளதை அலி ரலியல்லாஹு தஆலா தான் அறுத்ததாக சரித்திரம் வரலாறு சொல்லுகின்றது. அதுக்கு பின்னால் மீண்டும் நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய சகாக்களுடன் போய் சேர்ந்து அவர்களை மதீனாவுக்கு அழைத்து வாருங்கள் என்றே நபியவர்கள் மீண்டும் அலியை ஹஜ் முடிந்ததும் அனுப்புகின்றார்கள். அவர்கள் அதுவரைக்கும் மதீனாவை சென்றடைந்திருக்கவில்லை, பாதையிலே வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு வந்து பார்த்தால் அங்கே அவங்க வேறொரு அமீரை நியமிச்சு அந்த அமீர் உத்தரவு கொடுத்துட்டாங்க, இந்த ஒட்டகைகளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோபப்படுறாங்க. கோபப்பட்டு என்ன செய்கின்றார்கள், மீண்டும் உங்களுடைய ஒட்டகைகளிலே தான் பயணிக்க வேண்டும், உங்களுக்கு இதுல எந்த உரிமையும் கிடையாது என்று சொல்லி அவர்களை அழைத்து வந்து, இது ஒரு நீண்ட சம்பவம், எதுக்கு சொல்றேன், இதுல ஷியாக்கள் ஒரு பெரிய ஒரு தில்லு முள்ளு விளையாட்டத்தை ஒரு அநியாயத்தை செய்திருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தில். இந்த சம்பவத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ஒரு முறைப்பாடு நபியவர்களுக்கு வைக்கப்படுகின்றது. ஒரு சஹாபி என்று சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, அலி வந்து மிக கடுமையான போக்குள்ளவராக இருந்தார். இவ்வளவு பெரிய அஸ்திக்கா இருக்கிறாரே, தலைமைத்துவத்தை பெற்றதும் இவ்வளவு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் அல்லவா என்று சொன்ன நேரத்திலே, இன்னும் அலியை பத்தி நிறைய கொஞ்சம் முறைப்பாடு செஞ்சு கொண்டு போற நேரத்திலேதான் நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். பல ரிவாயத்துகள் வந்திருக்கின்ற சஹிஹான் ரிவாயத்துகளிலே நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மௌனமாயிருங்க, இனி யாரும் பேசக்கூடாது, இனி யாரும் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், மன் குந்து மௌலாய் ஃபஅலியுன் மௌலாய், மன் குந்து மௌலா, நான் யாருக்காவது ஒரு உற்ற நண்பனாக இருந்தால் ஃபஅலியுன் மௌலாய், என்னுடைய உற்ற நண்பன் உற்ற தோழன் என்னோடு இருக்கக்கூடியவர் அலி என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த முறைப்பாடுகள் எல்லாம் அப்படியே அங்கே ஒதுங்கிவிட்டது, அங்கே அப்படியே மங்கிவிட்டது. இதை என்ன செய்கின்றார்கள் ஷியாக்கள், என்ன சொல்லுகிறார்கள், இதுவும் ஒரு பெரிய ஆதாரம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மறைமுகமாக தனக்கு பின்னால் பொறுப்புதாரி என்றே, தனக்கு பின்னால் பொறுப்பாளர் என்று ஆக்கியிருக்கிறார். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றானே, அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ்வுடைய தூதர் மூமின்களுடைய விடயத்திலே அவர்களை விடவும் மூமின்களுடைய விடயத்திலே பொறுப்புள்ளவராக இருக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்களா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி, அலியே ஹனி அல்லக யா அபல் ஹசன், அலியே நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறீங்க, அல்லாஹுடைய தூதர் தானே மூமிங்களுக்கு பொறுப்பு, உங்களையும் அல்லாஹுடைய தூதர் மூமிங்களுக்கு பொறுப்பாக்கி விட்டார் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. அந்த இடத்துல உமருடைய கூட்டம் எடுப்பாங்க, யாரு ஷியாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, உமரே சொல்லி இருக்கிறாரு, உமரே சொல்லிட்டு தான் கிலாபத்தை அழிட்டு இருந்து பறிச்சாரு, கிலாபத்தை அழிட்டு இருந்து பறிச்சார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுல மறு தொடர இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல நாங்கள் இன்னும் சற்று விரிவாக என்றால், அலியுடைய சரித்திரம் வந்து சாதாரணமாக லேசாக பார்த்து முடிச்சோம்னா நிறைய பிரச்சனைகள் சர்ச்சைகள் வருவார்களே, என்றா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மிகப்பெரிய சோதனைகள் ஃபித்னாக்களுக்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள். அதை மிக ஹிக்மத்தாக நுணுக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. சுஃபீன் ஜமல் என்று சொல்லக்கூடிய வரலாற்றிலே அழிக்க முடியாத கசப்பான இரண்டு நிகழ்வுகள். இந்த இரண்டு நிகழ்வுகளையும் ஒரு மனிதன் படித்து முடிக்கக்கூடிய நேரத்திலே இரண்டு அணிகளையும் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றிய ஒரு அழகான ஒரு விளக்கம் அவனத்திலே வர வேண்டும், ஒரு பொருத்தமும் திருப்தியும் வர வேண்டும். ஒரு பகுதியை எடுத்து மறுபகுதியை நாங்கள் விட்டு விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு சாரார் அதிலே மிகைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அலிதான் சத்தியத்தில் இருந்ததாகவும் அல்லது முஆவியா தான் சத்தியத்தில் இருந்ததாகவும் அல்லது ஆயிஷா தான் ஜமலுடைய யுத்தத்திலே சத்தியத்தில் இருந்ததாகவும் எடுத்து மறுசாராரை விமர்சிக்கவும் அவர்களை பற்றிய வெறுப்பு உணர்வுகள் வருவதற்கும் இடம்பாடு இருப்பதனால் அந்த இரண்டு நிகழ்வுகளையும் மிக அழகாக துல்லியமாக நுணுக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுலே, அடுத்த மாத அமர்வுலே இதை நாங்கள் பார்ப்பதற்கு முயற்சிப்போம். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் அந்த சஹாபாக்களை பற்றிய பரிபூர்ணமான ஒரு திருப்தியும் ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு மத்தியில் இடம்பெற்ற இந்த கருத்து முரண்பாடு ஒரு வெறும் கருத்து முரண்பாடாகவே தான் இருந்ததே அன்றி அதே உள்ளங்களில் ஏற்பட்ட வெறுப்பாகவோ மிகப்பெரிய பழிவாங்கல்களாகவோ இருக்கவில்லை என்ற ஒரு முடிவுக்கு எங்களால் வரலாம். ஆகவே இத்துடன் எங்களுடைய தலைப்பை சுருக்கிக் கொண்டோம். வாஹுர் தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.